கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கின்றேன். இன்று தகப்பன் மர்த்தனம். நம்ம எல்லாரையும் தேவன் நம்முடைய அன்பான பெற்றோரோடு வாழும்படி தந்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே கூட அப்படி அநேகர் இதே தேசத்திலே காணப்படுகிறார்கள். மிகவும் துக்ககரமான ஒரு காரியம். ஆனால் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு நான்கு குறிப்புகளை மட்டும் மிகவும் சுருக்கமாக, ஏன்னா கிரைஸ்ட் தமிழ் சர்ச் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே, கண்டிப்பாக நல்ல மீல்ஸ் ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க அப்படிதான் நம்புகிறேன்னா. அதனால் அதை நம்ம சந்தோஷமாக போய் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த வசனத்தை நம்ம கவனிப்போம். நான்கு குறிப்புகளை மட்டும் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்றால் இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்தவைகள் தான். ஆனால் அநேக நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியில் நம்ம வந்து இதையெல்லாம் ஒருவேளை ஞாபகத்தில் வைத்து கொள்வதற்கு மறந்து இருக்கலாம். ஒன்று, உபாகமத்தின் புஸ்தகம் 32:7 வசனத்தில் ரொம்ப இதை ப்ரிப்பேர் பண்ண சமயத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மோசே என்ன சொல்லுவாருன்னு சொன்ன, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அறிவிக்கின்ற ஒரு தகப்பன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுப்பு என்னவென்றால் அவன் அறிவிக்க வேண்டும். இங்கிலீஷில் அதை வாசித்தம் பதிலுங்க, ரொம்ப அது டச்சிங்காக இருந்துச்சு. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆஸ்க் யுவர் ஃபாதர் அண்ட் ஹீ வில் ஷோ யூ. அதாவது அறிவிப்பு என்று சொல்லுவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஹி வில் ஷோ யூ. உன் அப்பாட்ட கேளு, அப்பா உனக்கு அதை காண்பித்து தருவார். அல்லாவிட்டால் அதை அனுபவித்தவர் அவர், அவருக்கு இந்த வழி தெரியும், பாதை தெரியும், எந்த வழியாக நீ செல்ல வேண்டும் என்பதை சொல்லுவார். தலைமுறை எந்த இடத்தில் தவறு செய்தது என்பதை சொல்லுவார். பூர்வ காலங்களில் நாங்கள் செய்த தப்பிதங்களை சொல்லுவார். சரியாய் நடக்க வேண்டிய பாதையை காண்பிப்பார். உன் தகப்பனை கேள். இந்த அறிவிக்கின்ற தகப்பன் என்று சொல்லும் போது காண்பித்து கொடுக்கக்கூடியவனைய, சிக்காகோவுக்கு பாதை எனக்கு தெரியாவிட்டால் சிக்காகோவுக்கு போகிற பாதையை நான் அறிவிக்க முடியாது, காண்பித்து கொடுக்க முடியாது. இதைத்தான் அருமையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார் என்றால், குருடரான வழிகாட்டிகள். நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க குருடர்கள், பாதை காட்டுகிறீர்கள், எனவே மாயக்காரராகி உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுவார். ஒரு தகப்பன் அறிவிக்கின்ற தகப்பனாக காண்பானேயானால் அவன் காண்பித்து கொடுப்பானாம். இன்னைக்கு அது கொஞ்சம் தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. நான் அதை தவற சொல்றேன்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு ஃபினான்ஸை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எக்கானமி ரொம்ப முக்கியம், சொல்லிக் கொடுக்கணும். பாலிடிக்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சோலார் சிஸ்டத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இவைகளில் நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க மேத் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா நம்ம பிள்ளைகள் கணக்கில் உன்னால் வரணும் என்கிறதை நாம் இன்னைக்கு சிந்தித்து போய்கொண்டிருக்கின்ற பாதையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை காண்பித்து கொடுப்பது குறை. அது இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த அமெரிக்க தேசத்துல நம்ம பார்க்கலாம். ஒருவேளை முன்னால நம்ம கேள்விப்படாத அநேக சம்பவங்களை இன்றைக்கு இந்த நாட்கள்ல நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். Who did that? A Christian boy. Who did that? A Christian girl. Who did this? A Christian group. Who did this? A Christian parents, children. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுகிறார், அவங்க பூர்வ காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏசாயா 38 அதிகாரத்துல 18-19 வசனத்துல அருமையான ஏசாயா தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் அப்படியே சொல்றாரு. ஆண்டவரே, பாதாளம் உம்மை துதியாது, ஆண்டவரே மரணம் உம்மை போற்றாது, ஆண்டவரே குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. ஆனால் தகப்பன், இஸ்ரவேல் வம்சத்தில் உள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிப்பான். அப்ப கவனிங்க, அறிவிக்கின்ற தகப்பன் சொல்லும் போது எதை அறிவிக்க வேண்டும்? பாதையை காண்பிக்க வேண்டும், சத்தியத்தை. 1 தெசலோனிக்கையர் 2:12 வசனத்துல ஆண்டவர் அழகாக பவுல் மூலமாக தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்லும் போது சொல்லுவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. கவனிங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. சில நேரங்களில் அப்பா அம்மா நம்ம வந்து சில காரியங்களை பிள்ளைகளிடத்துல சொல்லும் போது பிள்ளைகள் அந்த கம்யூனிகேஷனை மிஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கங்க, ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லுகின்றேன். AT&T ஃபோன் பில் வந்துச்சு, எனக்கு பார்த்தோடனே கோபமாக வந்துச்சு. எதுக்கு இவன் இதுகளெல்லாம் ரொம்ப ரூபா போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு AT&T கூப்பிட்டேன். கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன், லிசன் பண்ற மாதிரி இல்லை. பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவள் சின்ன பிள்ளையா இருந்த, ரொம்ப சின்ன பிள்ளை. ஃபோனை வச்சுட்டு நான் கோவப்பட்டது அவள்கிட்ட. அவளுக்கு இன்னையும் தெரியாது எதுக்கு அப்பா கோவப்பட்டாங்க, இன்னையும் தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் அவளுக்கு தெரியும். பார்த்துக்கங்க, இந்த இடத்துல தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுது பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி, தேர்தல், எச்சரிப்பு. அப்ப அப்பா எதை சொல்லணுமா? புத்தி சொல்ல வேண்டும். எனவே தான் சாலமன் ஞானி சொல்லுவார், எதை விட்டு விட்டாலும் புத்தியை விட்டு விடாதே, சொல்லிக் கொடுத்தது தாவீது. எனவே தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் புத்தி, அடுத்து சொல்லுகிறார் தேறுதல். ஒரு பிள்ளை நெறிந்த நாடலை போல் இருக்குமையானால் அந்த பிள்ளையை முறித்து விடாத ஒரு தகப்பனாக நாம் இருக்க வேண்டும். உற்சாகப்படுத்தணும். பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல சரிதான், அதனால திட்டி தீத்துறதுங்க. நம்முடைய பாதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மும் பிள்ளைகளாக இருந்துதான் இன்னைக்கு அப்பா அம்மாராக மாறி இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்தார், எவ்வளவு வீழ்ச்சிகள் வந்தது. வீழ்ச்சிகள் வராமல் யாருமே இந்த இடத்துல இருக்க முடியாது. எனவே தான் பவுல் சொல்லுகிற புத்தி சொல்லிக் கொடு, தேர்தல் படுத்தவங்களை எச்சரிப்பா இருக்க சொல்லு. ஏன்னா இது ஒரு கடைசி காலம். உபாகமத்தின் புஸ்தகம் 6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதெல்லாம் சொல்லாமல் ஒரு தகப்பனுடையனால ஒருபோதும் நான் முடிப்பது கிடையாது. உபாகமம் 6:4-8 வரையிலும் அருமையாய் மோசே சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் கர்த்தர் என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு 6 சொல்லுவார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. 7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், ஆனால் நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புவோம். அது தவறு. முதலாவது அது என் இருதயத்தில் இருக்க கடவது, பின்பு நான் என் பிள்ளைகளுக்கு நான் உட்கார்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்து கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து நான் பேசி. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை குறித்து உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு என்று மோசே சொல்லுகின்ற. நிறைய நேரங்களில் பாருங்க, மோசே விட பெரிய ஒரு போதகரை நீங்க எங்குமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், தேவனுடைய வீட்டில் அவனை போல உண்மை உள்ளவனும் கிடையாது. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், அவனுடைய அந்த லாங் சஃபரிங்கை சொல்லுவார், அவனை போல பொறுமை உள்ளவன், நீடிய பொறுமை உள்ளவன் யாருமே இல்லை என்று சொல்லுவார். இன்றைய ஊழியர்களை போல அல்ல மோசே. ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? உன் பிள்ளைகளுக்கு நான் போதிப்பேன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? தகப்பனே, இது உன் கடமை.
தகப்பனே நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை உன் பிள்ளைகள் கை கொள்ளும்படியாக நீ முதலாவது இருதயத்தில் இதை வைத்துக் கொள்ள வேண்டும், இரண்டாவது உன் பிள்ளைகளுக்கு நீ அதை கருத்தாய் கை கொள்ளப்படத்தக்கதாக நீ போதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இதே இதை உபாகமம் 11 அதிகாரத்திலும் அவர் ரிப்பீட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாருன்னா, 11 அதிகாரம் உபாகமம் 18-20 வரை வாசிக்கும் போது அவர் மறுபடியும் சொல்லுவார், அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்து கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசு என்று சொல்லுவார். இது என்னை அப்பா செய்யாட்டா, இன்னைக்கு நான் என் மகளுக்கு நான் இதை செய்திராவிட்டால், அல்லாவிட்டால் நீங்கள் செய்யாவிட்டால், அப்பா நன்றா கவனிங்க, தயவு செய்து செக்குலர் வேர்ல்டு மாதிரி மாறிடாதுங்க. செக்குலர் வேர்ல்டில் அப்பா சம்பாதிப்பாங்க, அம்மா பிள்ளைகளை என்ன செய்வாங்க கவனிப்பாங்க, விளங்குதில்ல, அந்த நிலைமைக்கு போயிடாதுங்க. ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர், எங்கேயுமே சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் அவருடைய மனம் குத்தப்பட்டது, என் பிள்ளைகளை நான் கவனிக்கிறேனா, ஊழியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள். அவர் கதவை திறந்து உள்ளே வரும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டுதான், அதை பார்க்கும்போது பெட்ரூம்லேருந்து அவங்க மனைவி அழுது செபிக்கிறாங்களாம், யாருக்காக, சார்ல்ஸ், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய வாழ்வில் அம்மாவுடைய ஜபம் முக்கியமாக இருந்தது, ஆனால் தகப்பன் அதை விட்டு விடுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஏலியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அவனை போன்ற ஒரு பக்தி உள்ள ஒரு பிரதான ஆசாரியனை நீங்கள் வேத புஸ்தகத்தில் வேற எங்கேயுமே இவ்வளவு தெளிவாக நீங்கள் பார்க்க முடியாத ஒருவளை சகரியாவை சொல்லலாம், வேற அநேகரை சொல்லலாம். ஏழை ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு பையன், ஒரு தேவ மனிதன், ஒரு சின்ன பையன் வந்து கர்த்தரை குறித்து சொன்ன போது ஏற்றுக்கொண்டவன் ஏழை. ஆண்டவர் அவன் இருந்த ஆசனத்திலிருந்து கீழே தள்ளி அவனுடைய பிடரி முறிந்து அவன் சாவதற்கு காரணமாக யாரை சொன்னா தெரியுமா? ஏலியே அல்ல, ஏலியின் மனைவியே அல்ல, ஏலியின் பிள்ளைகளை சொன்ன. காரணம் என்ன? ஏன் அப்பாவுக்கு அந்த தண்டனை? காரணம் என்ன? பிள்ளைகளை கவனியாதபடி விட்டு விட்டான், தெய்வ பயத்தை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்க விட்டு விட்டான். நீ ஆலயத்திலே போய் நீ இவ்விதமான உபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, களவு, ஆண்டருடைய காணிக்கை குறித்ததான அவதூறு காரியங்களை நீ செய்வாயானால் கர்த்தருடைய தண்டனை இவ்விதம் இவ்விதம் இவ்விதமாக இருக்கிறது என்பதை போதிக்கவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லைங்க. எலியா தீர்க்கதரிசி ஏன் சாம்பியன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் சொன்னாங்கன்னா, அந்த பாகால் பலியிடுகின்ற அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எதிர்த்து அவன் தனிமையாக நின்றதுனால் சொன்னார்கள். ஆனால் சாமுவேல் ரெண்டு ராஜாக்களை, சாமுவேல் சவுலை அவன் அபிஷேகம் பண்ணினான், தாவீதை அபிஷேகம் பண்ணினான். ஆனால் சாமுவேல் இடத்துல என்ன பார்க்கிறோம்? தன் பிள்ளைகளை அவன் சரியா வளர்க்கல. அந்த பிள்ளைகளை குறித்து வேதவசனம் சொல்லும் போது அந்த பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சாமுவேலுக்கு இவ்விதமாக நடந்தது, ஏலிக்கு இவ்விதமாக நடந்தது, உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்குமாம்? வேதவசனம் சொல்லுகின்றது, ஓசியா 4:6 கர்த்தர் சொல்லுகிறார், ஓசியா 4:6, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமுகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோருக்கு இருக்கின்ற பெரிய பொறுப்பு, அதிலும் அப்பா அம்மாருக்கு இருக்கின்ற பெரிய பொறுப்பு, பிள்ளைகளின் வேதத்தை கற்றுக் கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொடுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சோலார் சிஸ்டமா, மேத்தமெட்டிக்ஸா, எது வேணுமோ சொல்லிக் கொடுப்பாங்க. நான் விழுப்புரத்தில் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் ஒரு அண்ணன் சிதம்பரத்திலேருந்து விழுப்புரத்துக்கு வருவாங்க, அவங்க பேர் சந்திரசேகர். நிச்சயமாக ஆண்டுடைய நாமத்தில் சொல்கிறேன், அந்த அண்ணன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க செக்குலர் ஃபீல்டில், அந்த அண்ணன் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க ஆண்டவருடைய காரியத்தில். ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் நடக்குது. அவங்க வந்து சிதம்பரத்தில், சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அண்ணன் இங்கே வருவாங்க. வந்து எதுக்குன்னு சொன்னால் எந்த லீவ் ஆனாலும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணி மீட்டிங் நடத்துவாங்க. வாலிபன் சந்திரசேகர் அந்த அண்ணனுடைய பேர். அவங்க ஒரு நாள் சொல்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அவங்கள ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக விழுப்புரத்துக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு அண்ணன்ட்ட பேசுகிறாங்க, நாளைக்கு ஃபைனல் ப்ரேயர் பண்ணிக்கிட்டுங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இந்த ஞானத்தை தர வேண்டும். இவங்க நைட்டில் தூங்கிட்டு விழுப்புரத்துலேருந்து தூங்கி அவங்க எழும்பி அவங்க வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க பாருங்க. ஹீ காட் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். படிக்காமல் இல்லை அவங்க, படித்தவங்க. ஆனால் ஆண்டருடைய ஊழியத்தில் அவங்க செயல்பட்ட போது அவர்களுடைய சிறிய கடினமான உழைப்பை கூட ஆண்டவர் அங்கீகரித்து அவங்கள கனப்படுத்தினார்கள். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறப்பேன். நம்முடைய தேவன் நமக்கு தருகின்ற எச்சரிப்பை மறந்து விடாதீர்கள். இது தாய் பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைக்காதுங்க, இது அப்பாவுடைய கடமை. நான்கு காரியத்தை சொல்ல விரும்பினேன், இன் ஒன்றை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 1:4-5 நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், யோபுவுக்கு இருந்த குமாரர் குமாரதிகள் என்ன செய்வானாம், அவன் தன்னுடைய குமாரர் தன்னுடைய சகோதரிகளோடு போச்சனம் பண்ணின போதெல்லாம் அவன் என்ன செய்வானாம், அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய லக்கத்திற்கு ஏற்றபடி தகன பலி செலுத்தி அவர்களை ஜெபித்து அவர்களை பரிசுத்தம் பண்ணுவானாம். ஒரு ஆசாரியனான தகப்பனை நீங்கள் யோபுவில் நீங்க பார்க்கிறீங்க. யோபுவின் காலத்தில் எந்த விதமான ஆசாரியனும் கிடையாது, யோபுவே அந்த பொறுப்பை செய்தார். இந்த நாட்களிலும் ஆசாரிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு, அது தாய்க்கு அல்ல, ஒரு தகப்பனுக்கு. ஆசாரிய பொறுப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் அதை சொல்லி வைக்கிறேன், அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த யோபு 1:4-5 நீங்க வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது என்னன்னு சொன்னால், ஒரு ஆசாரியனாகிய தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து அவன் தெரிந்து வைத்திருப்பான். யோபு என்ன அசியம் பண்ணுறது தெரியுமா? இவங்க கூடும்போது கண்டிப்பாக சேட்டை தான் என்ன செய்வானுங்க, பண்ணுவானுங்க. மூணு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறானுங்க, போய் ஏதாவது சேட்டை ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிடக்கூடாது என்கிறதை தெரிந்து வைத்த யோபு என்ன செய்தானா, முதலாவது ஒரு ஆசாரியன் தன் பிள்ளைகளை குறித்து அறிய வேண்டும். நான் இதற்கு முந்தி ஊழியம் செய்த பிள்ளையடி திருச்சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், 40 ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு போதக தகப்பனர் இருந்த. அதனால்தான் அந்த திருச்சபையில் அதுக்கு பிறகு யாருக்கும் ஊழியம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போ உங்கள்கிட்ட பேசினாலும் அவரை கோட் பண்ணி தான் சொல்லுவாங்க, ரன் பென்சாம் ஐயர் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை அஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பாஸ்டர் இப்படி செய்தாங்க, பாஸ்டர் இப்படி செய்தாங்க, பாஸ்டர் இப்படி செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி ஒன்று ஒரு குறிப்பை சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னால், பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்களாம், அப்படியே ஏதாவது பிள்ளைகள் போச்சுதுன்னு சொன்னால் கூப்பிடுவாங்களாம், கூப்பிட்டு நீ இன்னாருடைய பையன் தானே அப்படின்னு கேட்பாராம். ஆமான்னு சொன்னோடனே, உன் பேர் இது தானே அப்படின்னு கேட்பாராம். ஆமான்னு சொன்னோடனே, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அல்லாட்டி அம்மாவுக்கு எப்படி இப்போ நடந்துச்சுல, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாராம். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியன் குடும்பத்தின் நல்லவற்றால் திருச்சபையின் தேவைகளை அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனுடைய முதல் தகுதி என்ன, தன் பிள்ளைகளை குறித்து அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது கவனிங்க, அவன் என்ன செய்வானா, அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்துவானாம். பரிசுத்தப்படுத்துதல் சொன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? வேதவசனத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதை வாசித்திருக்கின்றோம். யோசுவாவின் காலத்துல ஒரு பரிசுத்தம் நடந்தது. ஆயி பட்டணத்தை பிடிக்க சென்ற போது யோசுவாவும் அவனுடைய சேனை வீரர்களும் தோற்கடிக்கப்பட்ட போது யோசுவா அந்த பாளையத்துக்கு உள்ள எல்லாரையும் அவன் பரிசுத்தம் பண்ணுவான். எப்படி பரிசுத்தம் பண்ணுவான், யார் என்ன தப்பு பண்ணாங்க அதை கண்டுபிடிப்பான். அப்ப சரி, ஆக்கான் தான் தப்பு பண்ண, ஆக்காண்டி குடும்பம் தான், மற்றவங்க யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளையிடத்துல சொல்லுவான், ஆக்காண்டத்துல சொல்லுவான், மகனே என் அப்பா இப்படி பண்ண, இப்ப பாரு ஆண்டு
அவனுடைய உக்கிற கோபத்துக்கு நீங்களும் நீ காரணமாய் போயிச்சியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கான் குடும்பத்தை தண்டிப்பான். பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்லுவது என்ன? 10 பிள்ளைகள் இருக்கின்ற யோபுவின் வாழ்க்கையில கூட அவன் செய்தது என்ன? ஒவ்வொரு பிள்ளைகளாக விசாரித்து யார் என்ன தப்பு பண்ணாங்க, யார் என்ன தப்பு பண்ணாங்க, நீ அங்கே கூட போனேன்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. ஒரு முறை நாங்கள் ஊரில் போய் இருந்த சமயத்தில் என்னுடைய அண்ணன் மகன், ஒரே பையன், என் மக ஒரே பொண்ணு, இன்னொரு என்னுடைய அக்காவுடைய மகளுடைய புருஷன், இவங்க மூணு பேருமா வந்து கேட்டாங்க. நாங்கள் இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சு செய்வாங்களே என்னது, இந்த என்ன ப்ரௌசிங் சென்டர் ஒன்று போயிட்டு வரோம். நாங்கள் நான் சரி நாவலில் இருக்கிறோம் அப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஒரு மணி நேரம் தாண்டி என் அக்காவுடைய மக புருஷனும் என் பிள்ளையுமா வராங்க. இவனை காணலை. எனக்கு தெரியும் எனக்கும் ஒரே மகன், என் அண்ணனுக்கும் ஒரே மகன். எங்கடா அப்படின்னு கேட்டேன் என் மகள்கிட்ட, எங்கே அப்படின்னு கேட்டேன். அப்பா பச்சன்னா அவன் வரமாட்டேங்கிறான், அங்கே உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்கிறான், அவன் வரல, அவனுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் என் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தனால என் பிள்ளையை நான் தண்டித்தேன். என்னுடைய அண்ணன் அவளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே வந்திருந்தேன், ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டு சொன்னாங்க, எதுக்கு நீ பிள்ளையை தண்டிக்கிற, அவள் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டாங்க. அதே நேரங்களில் நம்முடைய பக்தி வைராக்கியம் இப்படித்தான் போகுது. பதிலுங்க, நிறைய நேரங்களில் தப்பிதம் பண்ணுறவங்களை எப்படி சீர்படுத்துவது என்று நாம் பார்ப்பது விட, கூட இருக்கிறவங்களை தண்டிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை தண்டிக்கிறோம், அதை தவறு என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் யோபு தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான் என்று சொன்னால் என்ன செய்தான் தெரியுமா? யார் தப்பு பண்ணாங்களோ டே குடிச்சியடா, சரி இதை செய்யாத. ஏன்னா வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, மன்னிப்பு கேள் ஆண்டவரிடத்துல, மனம் திரும்பிட, இனிமே இப்படி பண்ணாதடான்னு சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறான். ஒரு மகளை கூப்பிடான், ஏம்மா நீ கெட்ட வார்த்தை பேசினியாம்மா, பேசினேன்னு சொல்லிட்டு சொல்ல வைத்து அவ பேசின கெட்ட வார்த்தையினுடைய பலன் வேத புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லி கர்த்தருக்கு பயந்துருமா? நீ இப்படி செய்யக்கூடாது பாரு, உன் தம்பி இதை பார்த்து கெட்டு போவான் பாரு, நீ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஒரு ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றினான். உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவது உங்கள் பொறுப்புங்க, உங்கள் பொறுப்பு. அது திருச்சபையின் பொறுப்பு அல்ல, போதகருடைய பொறுப்பு அல்ல, அது தகப்பனின் பொறுப்பு. என் பிள்ளையினுடைய பொறுப்பு ஆண்டவர் என்னிடத்துல கேட்பார். ஒருவேளை திருச்சபையிடத்துல கேட்பது இரண்டாவதாகத்தான் இருக்கும், முதலாவது என் தேவன் என்னிடத்துல கேட்பார், ஏன் நான் பரிசுத்தப்படுத்த தவறினேன். மூணாவது என்ன தெரியுங்களா? ஆசாரியனாகிய யோபுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறேன் தெரியுமா? அதிகாலமே எழும்புவானா? எதுக்காக? நான் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த ஜபம் பண்ண, தேவனுக்கு பயப்பட. இது ஒரு ஆசாரியம், ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய காரியம், அதிகாலையில் எழும்புவது. என் வாழ்க்கையில் பிரச்சனையே அதுதாங்க. ராத்திரி வேணா 5 மணி நேரம் உட்கார வைங்க, நான் உட்காரவும் பாருங்க, ஆனால் படுத்துட்டேன்னு சொன்னால் காலையில் எழும்புவது கடினம். இட்ஸ் வெரி சேலஞ்சிங். பட் ஏ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகல் முழுசும் ஒளியும் செய்வாங்க. அதிகாலையில் அதிக இருட்டோட வெளியே சென்று தனி இடத்துல சென்று தன் பிதாவோடு கூட அவர் உரையாடுவார். ஒரு தகப்பன் அதிகாலமே எழுந்து ஜபிக்கிறவனாக இருப்பதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஆசாரிய ஊழியம் செய்வது. நான்காவதாக சொல்லுகிறேன், அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசாரியனாகிய யோபு என்ன செய்வானோ தெரியுமா? லக்கத்தின்படி தகன பலி செலுத்துவானாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுனுடைய அப்பா ஈசா இடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு பிள்ளைய தெரியாது, புரியுதா நான் சொல்றது? பலி செலுத்தினா எத்தனை பிள்ளைங்க தான் செலுத்துவாரு? தாவீதை விட்டுட்டு தான் செலுத்துவார். இது ஈசாயினுடைய குடும்பம், யோபுவின் குடும்பம் அப்படி கிடையாது. லக்கத்தின்படி அவன் தகன பலி செலுத்துவானாம். இதை நான் ஏன் பெற்றோருக்கு சொல்லுகிறேன் என்றால், தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் 7 பேர் என்றால், 3 பேர் என்றால், 2 பேர் என்றால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரி சமமாக அவனுடைய பலவீனங்கள் பலன் இதை நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. பட் அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது மிக முக்கியம். யோபு இதை செய்தான். அப்போ ஆசாரியன் ஆகிய யோபு செய்தது என்ன? தன் பிள்ளைகளை குறித்து அறிந்திருந்தான். எங்கள் பிள்ளைகள் இங்கே போனாங்கன்னா இதைத்தான் செய்வான், தெரிஞ்சு சொல். தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளுக்காக, தனக்காக, குடும்பத்துக்காக ஜபித்தான். நான்காவதாக, இலக்கத்தின்படி தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவான். நான் ஊழியம் செய்த திருச்சபையில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை, ஒன்று பினோ சுந்தர், ஒன்று பினி சுந்தர், ரெண்டு பிள்ளைகள். இந்த அக்கௌண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பிள்ளைகளுடைய பேர்லையும் ஒவ்வொரு வாரமும் காணிக்க வராமல் இருக்கவே இருக்க அந்த ஒரு குடும்பமும் தான் அதை அவ்வளவு உன்னிப்பாக நான் என்னுடைய மனதில் பதிந்திருக்கிறது. ஒரு பேப்பரில் அந்த ரூபாயை வைத்து சுற்றி போட்டிருப்பார் தகப்பனார், பினோ சுந்தர், பினி சுந்தர். அது எவ்வளவு கொடுக்கிறாரோ ரெண்டு பேருக்கும் இருக்கும், ஒரு வாரமும் அது தவறாது. அப்படி ஏதாவது தவறிச்சதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மூப்பர்கள் தான் தவற விட்டாங்களே ஒழிய, ஒருவளை எழுத விட்டு போனாங்களே ஒழிய அந்த குடும்பம் அல்ல. யோபு லக்கத்தின்படி தன் பிள்ளைகளுக்காக தகன பலி செலுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிற்பகல் நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆசாரியர். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அறிவிக்கின்றவர்கள், காண்பித்து கொடுக்கின்றவர்கள். நீங்கள் தான் இதை நீங்கள் சரியாக செய்வீர்கள். என்னால் எந்த ஒரு கள்ள தீர்க்க தரிசியோ, எந்த ஒரு கள்ள போதகனோ உங்கள் பிள்ளைகளை வழி தப்பி போக்க வைக்க முடியாது. இதை தகப்பனாகிய நாம் நம்முடைய குடும்பத்திலே செய்யத்தக்கதாக இந்த தகப்பன்மார் தினத்தை நினைவு கூறும்போது கர்த்தருடைய நாமத்திலே நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்களே போதகர்கள், நீங்களே ஆசாரியர்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட போதித்த வசனங்களுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கிறவர்கள் ஐயா, எங்கள் இருதயத்தில் இல்லாததை நாங்கள் போதிக்க முடியாது. போதனை என்று சொல்லும்போது நாங்கள் காட்டி கொடுக்கிறவர்கள், வழிகாட்டிகள் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் ஆசாரியர்கள் ஐயா. அந்த பெரிய பொறுப்பை ஒரு தகப்பனுக்கு நீங்கள் தந்திருக்கும் போது நாங்கள் அதை அசதியாய் செய்துவிடாதபடி ஜாக்கிரதையோடு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும். அதிகாலமே எழுந்து எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இலக்கத்தின்படி எங்கள் பிள்ளைகளுக்காக தகன பலி செலுத்த வேண்டும். அந்த குடும்பம் தேவனால் வேறு இடைக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். யோபுவின் மனைவியே எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனைவியின் மத்தியில் ஒரு புருஷனால் இதை செய்ய முடிந்ததென்றால், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள் எவ்வளவு ஆச்சரியமானவர்கள் ஐயா. தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆண்டவரே, அது ஒரு பரிசு பொருள் ஆண்டவரே. இவர்கள் மத்தியில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கருத்தாய் நடத்துவதற்கு தீர்மானிக்காவிட்டால் இந்த கடமையின் விளைவு எங்கள் மேல் தான் சார்ம ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உங்களால் மறக்கப்படுவார்கள் என்று சொல்லும் போது அதனுடைய பொறுப்பு என்னிலே நீர் கேட்பீர் ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீர் தந்த இந்த கண்ணியமான பொறுப்பை எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் உத்தமமாய் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தாய் தகப்பன்மாரை ஆசிர்வதியும், எங்கள் திருச்சபையோடு உமது கிருபை தங்கியிருக்கட்டும். உமது சித்தத்தின்படி எங்களை நடத்தி சொல்லும் ஆண்டவரே. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.